வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வசனங்கள் 12 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவழித்தார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திரு தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பாத்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓர் இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும், எருசலேமிலிருந்தும், தீர் சீதோன் கடற்பகரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தனர்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகளை நீக்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவியால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கிலே ஒரு நபர் தன்னுடைய பணிகளை எல்லாம் அழகாக செய்து கொண்டிருந்தார். அவர் ஆலயம் ஜோடிப்பதிலும் சரி, ஆலயத்தில் பாட்டு பாடுவதாக இருந்தாலும் சரி, ஆலயத்தின் பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் முன் வந்து தன்னுடைய பணிகளை எல்லாம் அழகாக செய்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு முறை தன்னுடைய பணிகளை செய்து கொள்ளும் போதும் கடவுளுக்காக நான் செய்கிறேன் என்று தன்னுடைய பெருமையை அவர் பாராட்டி கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார். அவர் ஒவ்வொரு பணிகளையும், வாசகம் வாசிக்கிற பணியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, தான் செய்கிறது கடவுளுக்கு என்கின்ற ஒரு மனநிலையோடு அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செய்து கொண்டிருந்தார். இதை யார் பார்த்தாலும், புதிதாக யார் பார்த்தாலும் இவரை போல் ஒரு புனிதர் உண்டா என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பணிகள் அந்த பங்கில் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மறையாக அவருடைய வீட்டிலே, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோடு ஆசையாக பேசுவதில்லை, அன்போடு நடந்து கொள்வதில்லை, அவர்கள் ஒவ்வொருவரையும் வெறுக்கக்கூடியவராக இருந்தார். இப்படி இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு மனநிலையிலே அவர் இல்லை. இதை அந்த பங்கில் இருந்த பங்கு தந்தை கவனித்து கொண்டே இருந்தார். இந்த நபர் ஆலயத்தில் ஒரு மனிதராகவும் வீட்டிலே ஒரு மனிதராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி, இவரை எப்படியாவது நாம் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த குருவானவர் ஒரு முறை வெளிவேடக்காரர்களே என்று சொல்லி மறையுரை ஆற்றி கொண்டிருந்த போது இந்த நபரை பற்றி மறைமுகமாக அவர் ஆலயத்திலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்ட உடனேயே அவருக்கு மனதிலே ஒரு மாற்றம் வருகிறது. குருவானவர் என்னைதான் சொல்கிறார், எனக்காகவே இதை சொல்கிறார் என்று சொல்லி அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு அந்த திருப்பலியை முடித்து கொள்கிறார். முடித்துவிட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்தவுடன் அந்த பங்கு தந்தை அந்த நபரை பார்த்து சொல்கிறார், இன்றைய மறைவுரை நான் உங்களுக்காக தான் வைத்தேன் என்று சொல்கிறார். அப்போது இந்த நபர் சொல்கிறார், ஆம், நீங்கள் மறைவுரை வைக்கும் போதே என்னுடைய உள்ளம் குத்தியது. என்னுடைய வெளிவேடத்தை நான் உணரக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய உள்ளத்தை நான் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். இனி ஆலயங்களும் சரி, வீட்டிலும் சரி, நான் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை ஆசீர்வதிக்கவும் என்று சொல்லி அந்த குருவாரணத்திலே ஆசீர்வாதம் பெற்று அவர் இல்லத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். இந்த நிகழ்வு எனக்கு சொன்னது, உள்ளத்தின் மாற்றம்தான் நாம் ஒவ்வொருவரையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். உள்ளத்தின் மாற்றம்தான் நம்மை திருச்சபையின் மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளத்தின் மாற்றம்தான் நம்முடைய வீடுகளின் மாற்றத்திற்கு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளின் மாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதைதான் பல நேரங்களிலே நாம் செயல்பாடுகள் ஒன்றாகவும் நம்முடைய சொற்கள் ஒன்றாகவும் பிறரை மனமாற்றுவதிலேயே நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடியவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய இரண்டு அழகான புனிதர்கள் சீமோன் யூதா எனும் திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை மாற்றிக்கொண்டு பிறரை மாற்றுவதற்கான ஒரு பணியை, இறைவன் அழைத்த அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருத்தூதர்களாக திருச்சபை இன்று இவர்களை கருதுகிறது. மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்விலே சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புனித சீமோனை பற்றி நாம் பார்க்கிற போது இவரை விவிலியம் தீவிரவாதி என்னும் சீமோன் என்று சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்திலே சில இடங்களிலே ஜெலட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவை சேர்ந்தவர்கள்தான் இந்த சீமோன். இந்த சீமோன் ரோமையர்களுக்கு எதிராக யூதர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். காரணம், ரோமையர் ஆட்சி யூதர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது, யூதர்களிடத்திலிருந்து அதிகமான வட்டியை வாங்கி கொண்டிருந்தது, யூதர்களிடத்திலிருந்து அவர்கள் கணக்கு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த ரோமையர்களை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி ரோமையருடைய அரசாங்கத்தை இவர்கள் சூறையாடுவதும், இவர்கள் ரோமையருடைய அரசாங்கத்தை சென்று அவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிப்பதும் தான் இந்த செலட்ஸ் என்று சொல்லக்கூடிய குழுவினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. இவர்களை ரோமையர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி குறிப்பிட்டு வைத்திருந்தார்கள். இந்த குழுவை சேர்ந்தவர் தான் சீமோன் என்பவர். சீமோன் தீவிரவாதியாக இருந்தபோது கூட இயேசு அவரை அழைத்தவுடன் இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சமூக விடுதலைக்காக மனதளவில் போராடி கொண்டிருந்தவர், மனதளவிலும் ஆன்மீக அளவிலும் இந்த உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். திருச்சபையிலே திருச்சபைக்காக உழைத்து இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று, சிறப்பாக பெர்சியா, கிரீஸ் என்கிற நாடுகளுக்கெல்லாம் சென்று கிறிஸ்துவை பற்றி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரண்டு உடலாக வெட்டுண்டு இறக்கப்படக்கூடியவராக, எபேசுவிலே இறக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது நபராக நாம் நினைவு கூறக்கூடியவர் புனித யூதா. இவர் இயேசுவினுடைய சகோதரராகவும் இருந்தார் என்றும், இயேசுவினுடைய முழு சாயலை இவர் பெற்றிருந்தார் என்று சொல்லி தூலியன் தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். இயேசுவை உள்ளத்திலே அவர் தாங்கியிருந்ததாக தூலியன் தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்திலே பல்வேறு விதமான மேற்கோள்கள் இவரை பற்றி இல்லாவிட்டாலும் இவர் கிறிஸ்துவுக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று, இவர் பெர்சியா போன்ற நாடுகளுக்கு, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று இவர் பெர்சியாவிலே உடல் வெட்டுண்டு இறந்ததாக திருச்சபை நம்புகிறது. இவரும் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு மாற்றத்தை தேடி, தன்னுடைய உள்ளத்தின் மாற்றத்தை நம்பி திருச்சபைக்காக பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இவர் இந்த எபேசுஸ் என்கின்ற இடங்களுக்கெல்லாம் சென்று மக்களை கிறிஸ்துவுக்காக என்று உயர்த்தக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள், ஏன் திருச்சபை இந்த இரண்டு புனிதர்களையும் இணைத்து கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எப்போதும் திருத்தூதர்களை நாம் தனியாக நினைவு கூறுவோம். மத்தேயு, லூக்கா என்று சொல்லி திருத்தூதர்களை தனித்தனியாக நாம் நினைவு கூறுவோம். ஆனால் திருச்சபையிலே இந்த ஒரு திருத்தூதர்களை மட்டும்தான் இரண்டு திருத்துதர்களையும் சேர்த்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். காரணத்தை 16 பெனடிக்ட் 2006 ஆண்டு தன்னுடைய உரையிலே அவர் சொன்னபோது அவர் சொன்னார், இந்த இரண்டு திருத்தூதர்களும் சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இரண்டு திருத்தூதர்களும் இந்த பெர்சியா, எபேசுஸ் என்ற நகரங்களுக்கெல்லாம் இணைந்து சென்று அந்த மக்களை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு மக்களாக இருந்தார்கள், திருத்தூதர்களாக இருந்தார்கள், நம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறப்பாக பிற மத சகோதரர்களிடத்தில் இவர்கள் சென்று கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவை தன்னுடைய சாயலில் தாங்கிய அந்த யூதா வழியாக பல்வேறுதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இவர்கள் செய்ததாக 16 பெனடிக்ட் தன்னுடைய உரையிலே கூறுகிறார். அது மட்டுமல்ல, கோல்டன் லெஜண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நூலிலே ஜோக்கபஸ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், இந்த இருவரும் சேர்ந்து பயணம் செய்து கிறிஸ்துவை தங்கள் தாயின் அறிக்கையிட்டு நம்பிக்கையை பரப்பக்கூடியவர்களாக, பிற மத சகோதரர்களிடத்திலே நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக, நம்பிக்கையின் ஒளியை மக்களிடத்திலே பரப்பக்கூடியவர்களாக, திருச்சபையின் நம்பிக்கையை மக்கள் மனங்களில் ஆழப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி தன்னுடைய நூலிலே அவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த நட்சத்திரம் நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர்கள் திருத்தூதர்கள் இயேசு அழைத்தவுடன் இவர்கள் இயேசுவோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவோடு பயணிக்கின்ற போது இயேசு செய்த காரியங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் வாழ்விலே செய்யக்கூடியதை நாம் திருத்தூதர் பணிகளில் வாசிக்க கேட்கிறோம். திருத்தூதர் பணிகள் இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்கிறார், இனி நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் வேற்று நாட்டினரும் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய சமூகத்தில் இணைந்த மக்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை இன்று நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அப்போஸ்தலரான புனித சீமோனும் யூதாவும் தங்களுடைய வாழ்விலே இரண்டு விதமான கருத்துக்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, புதிய உடன்படிக்கையின் பணி, த நியூ கவனன்டல் மினிஸ்ட்ரி. இவர்கள் தங்களுடைய வாழ்விலே புதிய உடன்படிக்கை பணியை தன்னுடைய மக்களுக்காக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. பழைய உடன்படிக்கை என்பது சட்டத்தை முன்னிறுத்தக்கூடியதாக இருந்தது, புதிய உடன்படிக்கை என்பது ஆவியை முன்னிறுத்தக்கூடியதாக இருந்தது. அதேதான் 2 கொரிந்தியர் 3:6 நாம் வாசிக்க கேட்கிறோம், இயேசுவே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகவும் தகுதியை எங்களுக்கு தந்துள்ளார். அவ்வுடன்படிக்கையை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய் ஆவியை சார்ந்தது என்று சொல்கிறார். பழைய உடன்படிக்கை சட்டத்தை சார்ந்தது, புதிய உடன்படிக்கை தூய ஆவியை சார்ந்தது. தூய ஆவியினுடைய பணிகளை அவர்கள் ஏற்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். அந்த 2 கொரிந்தியர்களை மீண்டும் தொடர்ந்து சொல்கிறது, சட்டம் விளைவிப்பது சாவு, ஆனால் தூய ஆவி விளைவிப்பது வாழ்வு. இந்த தூய ஆவியால் வாழ்வை, புதிய உடன்படிக்கையை நமக்கு குறித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. புதிய தூய ஆவி என்று சொல்லக்கூடியது இங்கு நற்செய்தியை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை சட்டத்தை சார்ந்ததாகவும், இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே சட்டத்தை முன்னிறுத்தி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் திருத்தூதர்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எண்ணற்ற மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், அதாவது இஸ்ராயலுடைய பணி என்பது, இந்த பழைய உடன்படிக்கை என்பது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் என்கின்ற ஒரு சட்டத்திற்குள் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தூய ஆவியின் அருளை பெற்ற இந்த திருத்தூதர்கள் எல்லா மக்களுக்கும் என்று தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் மார்க் நற்செய்தி அதிகாரம் 16:15 சொல்கிறது, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக என்று சொல்கிறது. இங்கு எந்த வேறுபாடும் இல்லாமல் இவர்கள் பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதைதான் சீமோனும் யூதாவும் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் யூதர்களுக்காக மட்டுமல்ல, இவர்கள் ரோமையர்களுக்காக மட்டுமல்ல, இந்த ரோமையர்களை எதிர்த்த இந்த சீமோன், தீவிரவாதி என்று சொல்லப்படக்கூடிய சீமோன், எல்லா மக்களுக்காகவும் என்று சொல்லி தன்னை முழுமையாக இறைவனோடு இணைத்த ஒரு வாழ்வை தன்னுடைய வாழ்விலே பிறருக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதை தான் திருச்சபை இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், இன்று வேற்ற தாழ்வுகள் இல்லாமல், நாம் எல்லா மக்களோடும் இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சீமோனும் பேதுருவும், இந்த சீமோனும் யூதாவும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேற்றுமை களைந்த மக்களாக, எல்லா மக்களுக்காகவும் நாம் பணி செய்யக்கூடியவர்களாக, எல்லா மக்களையும் இணைத்து செய்யக்கூடியவர்களாக, எல்லா மதத்தினரையும் நாம் இணைத்து செய்யக்கூடியவர்களாக நாம் பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த சீமோனும் யூதாவும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் ஒப்புரவுக்கான ஒரு பணி, த மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலியேஷன். 2 கொரிந்தியர் 5:18-19 சொல்கிறது, இவை யாவும் கடவுளின் செயலே, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். இவர்கள் மனிதர்களையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இவர்கள் இருந்தார்கள். தீவிரவாதி என்று சொல்லப்பட்ட சீமோனும் சரி, யூதா தன்னுடைய வாழ்விலே கைவிடப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கான ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிற போதும் சரி, இவர்கள் மக்களையும் இறைவனையும் ஒன்றித்த ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுடைய மன மாற்றத்தை உருவாக்கி அவர்கள் மனித இனங்களோடு கடவுளை இணைக்கக்கூடிய ஒரு பணியை அவர்கள் செய்தார்கள். இதைதான் கடவுளின் குழந்தைகளாக நாம் மாறுகிறோம் என்பதை சீமோனும் யூதாவும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 1 யோவான் 3:2 அழகாக சொல்கிறது, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம் என்று சொல்கிறது. நாம் எப்போது கடவுளோடும் மனிதர்களோடும் ஒப்புரவாகிறோமோ அப்போது நாம் இறைவனை காணக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தான் நமக்கு இவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒப்புரவாக்கும் பணியை இவர்கள் பிற மத சகோதரர்களோடு சேர்ந்து இவர்கள் இறைவனோடும் மக்களையும் இணைக்கக்கூட ஒரு பணியை இவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே தான் இந்த திருத்தூதர்களான சீமோனும் யூதாவும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பணி. நாம் எல்லா மனிதர்களோடும் ஒப்புரவாகி இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை நமக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த திருத்தூதர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டு பாடம், நாம் புதிய உடன்படிக்கையின் பணியாகவும் ஒப்புரவின் பணியையும் நம்முடைய வாழ்விலே எல்லா நிலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேற்றுமைகளை களைந்து கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுகிற போது இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வேற்றுமைகளை களைந்து, நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்ற தாழ்வான எண்ணங்களை களைந்து நாம் இறைவனின் பிள்ளைகளாக நாம் மாறுகிற போது, இறைவன் தூய ஆவியால் கட்டப்பட்ட ஆலயங்களாக நாம் மாறுகிறோம், உறைவிடமாக மாறுகிறோம் என்கின்ற எண்ணங்களோடு நாம் நம்மை முழுமையாக இந்த காணிக்கை பவனியோடு ஒப்பு கொடுத்து செவிப்போம். ஆமேன்.